சூலம் இதயத்த சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூலம் இதயத்த சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருவாழும் மனதில் எல்லாம் வரம் கேட்டு வருகின்றே நிறைவா, என் குரல் கேட்டு அருளாய தலைவா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இறைவனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஜெபிக்கிறேன். நிறைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அதில் ஒரு சில இறை வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்கிறதுனால. கவலைப்படாத, அஞ்சாத அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப இதமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சந்திக்கிறதுனால அப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்குற பொழுது நமக்கு நன்றாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதே வசனத்தை தான் நற்செயலில் நமக்கு சொல்கிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. அதே போல தான், ஏன் அதை விட நீங்கள் கவலைப்படுறீங்க? அது உடுத்துறதை பற்றி கவலைப்படுறதில்லைனா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் விண்ணகத்தந்தை உங்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆழமான செய்தியை, ஒரு நம்பிக்கையான செய்தியை, ஒரு ஆறுதலான செய்தியை, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு செய்தியை தான் இன்றைக்கி ஆண்டவர் நற்செய்தியில் நமக்கு சொல்ல போகிறாரு. அப்போது ஆறுதலின் தெய்வமாக இருக்கிற நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது ஏன் கவலை என்கிற கேள்வியை இறைவனே நம்மை பார்த்து கேட்பார். திருவரு சாதனங்களை தந்திருக்கிறேன், திருப்பலி தந்திருக்கிறேன், புனிதர்களுடைய பரிந்துரை தந்திருக்கிறேன், வானதருடைய வழிகாட்டுதல் அவருடைய பாதுகாப்பு தந்திருக்கிறேன், இத்தனை தந்தும் ஏன் கவலை கொள்கிறாய் என்று ஆண்டவர் கேட்பது போல தான் இந்த நாளினுடைய மறையுறை சிந்தனையும் ஆண்டவர் நமக்கு தர காத்திருக்கிறார். அந்த உணர்வோடு கண்களை மூடி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வோம்.
கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகில் இருக்கிறார், கலங்காதே. உன்னை நேசிக்கும் தகப்பனவர், உன்னை நேசிக்கும் தகப்பனவர், உன்னுடன் இருக்கிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே.
இல்லாமல் இறைவிடமும் சகோதர
சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் இறைவன் நம்மை இறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எது நோக்கி இருப்போரின் ஆற்றல்லானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருளுதவியை கனிவோடு எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 17-25 முடிய. யோயோதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயோதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச்சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தப்பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழிய தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வே. உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வே. அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்போதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்தவே. அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நான் தொடக்க உரையிலே சொன்னது போல இந்த மறையுறை பகுதியானது பலரும் விரும்பக்கூடிய ஒரு பகுதி. அன்றாட வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவையான ஒரு பகுதி. அது என்னென்னா ஆறுதலின் செய்தி. பைபிளில் நிறைய இறை வார்த்தைகள் இருக்குது இல்லையா. பைபிள் படிக்கிறதுல வித்தியாசமான முறைகளை நாம் எடுத்து படிக்கிறது உண்டு. ஒரு சில பேர் பைபிளை காலையில் டப்புன்னு திறப்பாங்க, அங்கே என்ன இறை வார்த்தை வருதோ அதுதான் அன்னைக்கு எனக்கு கொடுத்த இறை வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் போவாங்க. ஒரு சில பேர் டெய்லியே ஒவ்வொரு அதிகாரமாக ஒரு சில பேர் படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெரி சூஸியாக இந்தந்த இறை வார்த்தையை மாத்திரம் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இறை வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி கடவுளுடைய அந்த வார்த்தைகளை வச்சுருப்பாங்க. அப்படி மனப்பாடமாக கடவுளுடைய வார்த்தையை வைத்திருக்கிறாங்க இல்லையா, அது அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து விவிலியத்தை வாசிக்கிறாங்க இல்லையா, அதில் 90% மக்கள் எந்த இறைவார்த்தை அது எந்த மாதிரியான இறைவார்த்தைகளை வச்சுருப்பாங்கன்னா, ஆறுதல் தரக்கூடிய செய்தி, அஞ்சாதே, திகையாதே, தேற்றக்கூடியவராக நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், கவலை கொள்ளாதே அப்படின்ற வார்த்தைகளை தான் அதிகமாகவே பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னன்னைக்கு மனிதர்கள் பலரும் கவலையோடு உறங்குகிறார்கள், கவலையோடு எழுந்து செல்கிறார்கள். நாம் இரவு உறங்குறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நைட்டு படுக்கும் போத கம்ப்ளீட்டாக டயர்டாகி பலவிதமான காரியங்களை செஞ்சு சோர்ந்திருக்கிற இந்த உடல் இரவு உறங்கி காலையில் எழுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நம்ம எந்திரிப்போம். அதனால தான் உடம்புக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம். அதுபோல தான் மனுஷன் என்ன, ஆனால் என்ன செய்யறதில்லை, உடல் சோர்வாக இருந்து அது உடல் தன்னை தகவமைத்து கொண்டு அடுத்த நாள் சக்தியோடு உத்வேகத்தோடு ஓடுறதுக்கு தயாராகிறது. ஆனால் மனசு அப்படி ஆக மாட்டேன்றது. காரணம் என்ன அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது எவ்வளோ கவலையோடு தூங்குறோமோ அதே கவலையோடு தான் காலையில் எந்திரிக்கிறோம். காரணம், இரவு பூரா அந்த கவலையை நினச்சி நம்ம அசை போட்டு அல்லது நம்ம அறியாமல் ஒரு அனிச்சை செயலாக நமக்குள்ளே ஓடுறதுனால தான் கெட்ட கெட்ட கனவுகள், பயம் தரக்கூடிய கனவுகள், பேய் கனவுகள். அதான் சொல்லுவாங்க, உங்களுடைய கனவுல என்னென்ன மாதிரி காட்சிகள் காண்றீங்க அப்படின்றத பொறுத்து ஒரு மனிதனுடைய சைக்கோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்வாங்க. ஒரு சில பேருக்கு பாம்புகள்லாம் கனவுல வரும், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு குதிரைகள் அது போன்ற ஒரு சில விலங்குகள் கனவுல வரும். ஒரு சில பேருக்கு சண்டை போடுற மாதிரி, கத்தி மாதிரி அப்படிலாம் வருதுன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. அதை அந்த துறை சார்ந்த பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு அது இன்னும் தெளிவாகவே தெரியும். எனக்கு அவ்வளோ தூரம் அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பின்னணியில் கடவுள் இன்னைக்கு சொல்கிறாரு, என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். யதார்த்தமான ஒரு நிகழ்வு பாருங்களேன். ஒரு கணவன் மனைவி இரவு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணவனுக்கு வந்து தூக்கமே இல்லை, பிறண்டு படுக்கிறான், இங்கிட்டு பரல்றான், இங்கிட்டு பரல்றான், வாட்சை பார்க்குறான், தண்ணி எடுத்து குடிக்கிறான், அப்படியே ஒரு ரெஸ்ட்லெஸ் அந்த சூழலை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போது மனைவி கேட்குறா, என்னங்க ஆச்சு, வாட்சை பார்க்குறீங்க, தண்ணியை குடிக்கிறீங்க, நல்லா தூங்குங்க, காலையில் வேலை இருக்குது உங்களுக்கு, ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த வீட்டுக்கார் சொன்னாராம், உன்னோட சொல்கிறதுக்கு என்ன, ஒரு சில காரியங்கள் உண்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், நானே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்போ என்னை கேட்டதுனால சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, எடுத்து வீட்டுக்கார்ட்ட ஒரு 100,000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன் பிஸ்னஸ் ரீதியாக, அது நாளைக்கு தான் காலையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த நாள் காலையில் விடிஞ்சால் அந்த நாள் வந்துடும், பணம் இல்லை, நான் எப்படி சமாளிக்க போகிறேன், அது மூஞ்சில் எப்படி முழிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நாளைக்கு இப்பொழுது கொடுக்க முடியாது, ஒரு வாரம் டயர் இருந்தால் பின்னாடி எப்படியா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரான். இதானங்க பிரச்சனை, விடுங்க அப்படின்னாராம். விறுன்னு அந்த அம்மா நைட்டு 11 மணி போச்சு, எடுத்து விட்டு போச்சு, கதவு தட்டுச்சு. ஆரே சாமி என்ன வாங்க அப்படின்னு, என்னம்மா எந்த நேரத்தில் வந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாரான். இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு 100,000 ரூபா கடன் வாங்கியிருந்தார், அதை நாளைக்கு தர முடியாது, அது ரொம்ப வேதனைப்படுறாரு, நாளைக்கு தர முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துருச்சான். வந்து என்னம்மா இங்கேம்மா போனேன் அப்படின்னு, போனேன் கதவு தட்டினேன், நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரனால உங்களுக்கு 100,000 ரூபா தர முடியாது, பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. இந்த அம்மாவும் கணவர் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன். இப்போ பிரச்சனையாக இருக்குது, இங்கே இருந்த கவலை அங்கே தொத்திக்கிடுச்சு, பின்னாடி தாரேன்னு சொன்னிச்சே, அந்த பின்னாடி எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நாள்னு தெரியலையே, அது தரும்போது சரியாக தந்துடுமா, நம்ம கொடுத்தது வீட்டுக்கார்ட்ட தானே, அவர் ஏன் பொம்பளையால் அனுப்பி விட்றாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களோட குளறுபடிகளோட அவருடைய நாட்கள், அவருடைய இரவுகள் கவலையாய் கழிந்து போய் கொண்டே இருக்கிறது. ஏதோ இவனுடைய கவலை அந்த பக்கம் போனது மாதிரி. இப்போ நான் என்ன இதுலேருந்து என்ன சொல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனசில் இருக்க செய்தியாக தான், ஒரு காரியம் அது நடக்கத்தான் போகுது, அது நடக்கத்தான் போகுது, எதிர்கொள்ளத்தான் போகிறோம். அதற்கு முன்னாடி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, காலையில் நம்ம பணம் கொடுக்கலாம் திட்டிடுவாரோ, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாரோ, அவன்கிட்ட சொல்லும் போது எந்த வார்த்தைகளை சொல்கிறது அப்படின்னா ரொம்ப யோசிச்சு 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 நடக்க போகிற காரியத்தை அப்படியே கற்பனை மேலே கற்பனை மேலே கற்பனை மேலேயா கற்பனைகளை கட்டி கடைசியில் பார்த்தோம்னா அது ஒரிஜினலான உண்மையான செய்தி இம்புட்டுக்கானா இருக்கும். நம்ம வச்ச கற்பனை கோட்டைகள் தான் கடைசியில் பெரிய பிரச்சனைகளாக நமக்கு வந்து நிற்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் போது என்னென்னமான பிரச்சனைகள் எல்லாரும் அறிந்த செய்தி தான். நம்ம மூணாக தான் எப்போவுமே பிரிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் வரும்போது உடல் கவலைகளுக்கு மையமாக இருக்கிறது அந்த உடல் சார்ந்த கவலைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும். சுகர் வருது, வயசுக்கேற்ற அந்த நோய் வருது, அதெல்லாம் இப்போ அன்னைக்கு ஒரு யதார்த்தமான நிகழ்வு. தெரிஞ்ச ஒரு ஃபாதருங்க, அவர் வயசு ஒரு 65 வயசு, அவருடைய நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். 65 வயசு வரை நல்ல திடகாத்திரமாக நல்லா இருந்தார், கடவுளுக்கு நல்ல சுகத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அப்போது ரொம்ப சோர்வாக காணப்பட்டார். அப்போ அவருடைய நண்பர் ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் என்னாச்சு, ஏன் ஃபாதர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், சுகர் வந்துடுச்சு, ப்ரெஷரும் சேர்ந்து வந்துடுச்சு தம்பி, அதனால் சாமி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, 65 வயசாயிருச்சு, 65 வயசுக்கு மேலே இன்றைக்கி காலகட்டத்துக்கு சுகர் அப்படின்றதுலாம் அன்றைக்கி சின்ன சின்ன வயசுலேயே வரும்போது இது பெரிய செய்தி இல்லையே ஃபாதர் அப்படின்னு. இல்லை இல்லை, அது ரொம்ப அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ சுகர் வந்துருச்சே சுகர் வந்துருச்சே அப்படின்னு. பிரச்சனை இதாங்க, வந்துருச்சு என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகிறது, நம்மளை எப்படி உடல் ரீதியாக உணவு ரீதியாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி சரியான நிலைக்கு வரணும் அப்படின்னு யோசிக்காமல், எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, அவ்வளோதான் எனக்கு கை போயிடும், எனக்கு கால் அழுகி போயிடும், இப்படி நம்ம நெகட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போ மயக்கப்பட்டு விழுவேன் தெரியாது, இனிமேல் என்னால் கார் ஓட்ட முடியாது, என்னால் இனிமேல் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, எனக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வரும், உடம்பு மெலிஞ்சிருவோனோ, முடி கொட்டி போயிருமோ, இப்படி நாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடாதுன்னு இருந்தால் கூட வந்துருங்க. அந்த ஃபாதருடைய நிலைமையை நினச்சிப்போம், நான் ரொம்ப பெத்தட்டிக்காக இருந்துச்சு, நான் அவருக்காக வேண்டிக்கிட்டேன், ஆண்டவர் அவருக்கு நல்ல மனதிடத்தை கொடுங்க, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை கொடுங்க, உடல் ரீதியாக பிரச்சனை வரும் போது நம்ம அப்படி மாறிடும். உடல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம கவலைக்குள்ளாக்குகிறது. பொருளாதார நெருக்கடி, இப்போ ஒரு சின்ன ஈவெண்ட் சொன்னேன் இல்லையா, காசு கொடுக்கணும், அதை எப்படி எப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்து அதை பிரச்சனையை வந்து கவலையாக மாத்துறாரு பாருங்க. அப்போ மூணாவது என்ன கவலைகள், உளவியல் ரீதியாக ஒரு சில கவலைகள் ஒரு சில பேருக்கு வரும், மனப்போராட்டங்கள். இந்த மூணுக்குள்ளே தான் மக்களே பல நேரங்களில் நமக்கு வந்து கவலைகள் வரும். ஒரு சில பேருக்கு ஆன்மீக கவலைகளும் இன்றைக்கி வந்துருச்சு, கடவுளுக்கு என்னை பிடிக்குமா, கடவுள் என்னை பார்க்குறாரா, கடவுள் என்னை தாங்குறாரா, அவருடைய கடைக்கன் பார்வை அமைதி இருக்குதா, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த அதை ஒரு கவலையாக கொண்டு வந்து மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது என்னுடைய பார்வையில் இதுதான் படுகிறது, பிரச்சனை தவிர்க்க முடியாத காரியம், கவலை தவிர்க்கப்பட வேண்டிய காரியம். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் மனுஷன் வாழ முடியாதுங்க. அப்படி தான் இருக்குது, உடல் ரீதியல் பிரச்சனை வருது, மனசு ரீதியாக பிரச்சனை வருது, உளவியல் ரீதியாக பிரச்சனை வருது. ஆனால் இந்த பிரச்சனை அப்படின்றது யதார்த்தம், கவலைன்றது நாம் கட்டமைக்கிற கனவு கோட்டை, இது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரக்சரை நாம் அதில் உருவாக்குறது. நான் சொல்ல ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுது பாருங்களேன், திருப்பாடல் 55:2 சொல்லுகிறது, என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. திருப்பாடல் 55:2 சொல்லப்படுகிறது, என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. ஆனால் உண்மையிலே பைபிள் எழுதினவர் ஞானம் உள்ளவர் தானங்க, கடவுளுடைய ஆவியின் தூண்டுதலோடு தாவீதுராஜா அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு, திருப்பாடல் அப்படின்னு நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா. அப்போ எப்படி எழுதியிருக்கணும், என் பிரச்சனை என் மன அமைதியை குலைத்து விட்டு அப்படி எழுதியிருக்காரு. ஆனால் கரெக்டாக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. கவலைக்கும் பிரச்சனைக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. ஆனால் நாம் இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறோமோ, இப்போ நானே ஒரு நேரங்களில் அதை ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தினேன், கவலையவும் பிரச்சனையும் நாம் எப்படி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறோமோ அதே போல் பிரச்சனை வந்துட்டாவே கவலை வந்துருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கவலையும் பிரச்சனையும் நமக்கு என்ன செய்யலை, பிரித்து பார்க்க தெரியவே இல்லை. ரெண்டு விதமாக இருக்குது பாருங்கள், ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நிதி நெருக்கடி வருகிறது, உடல் சுகவீனம் வருகிறது, ஓகே ரியாலிட்டி ஏற்றுக்குவோம், பண பிரச்சனை வந்துச்சு, ஓகே இன்னைக்கு நான் இல்லாமல் இருக்குது, நாளைக்கு கடவுள் என்னை உயர்த்துவார், இல்லாத என்னை உள்ளவனாக மாற்றுவார், அதுக்கு நான் உழைப்பேன், உழைக்கிற காண்டு நல்ல சுகத்தை தரணும், அதை பற்றி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமே ஒழிய, அப்படி கேட்க பழகிட்டோம்னா பிரச்சனையாகவே இருக்கேன். தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, கொடுக்க வேண்டிய காசு காலையில் தான் வரப்போகுது, அதுக்கு என்ன சொல்லணும் மனதளவில் தயாராகாமல் நாம் ஒரு பதில் சொன்னால் இப்படி கேட்டுருவானோ, நம்ம இப்படி சொன்னால் அவர் அப்படி கேட்டுருவாரோ அப்படின்னு நினச்சி நம்ம அதை கவலையாக உருவெடுக்க செய்கிறோம். அப்போது இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறோம், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சட்ட செய்யணும் அவசியமே இல்லைங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி சந்திக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிந்திருந்தது சொன்னால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ இந்த மனநிலையோட பிரச்சனையின் பால் நாம் கொண்டிருக்கும் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப, அதை அணுகுவதற்கு ஏற்ப ஒரு பிரச்சனையுடைய தன்மை மாறும். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. ஒரு சில பிரச்சனைகள் கவலையாக மாறும். இறப்பு, அது என்ன செய்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு வந்துடுச்சு, அந்த இறப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இறப்பாக இருக்குதுன்னா அது நமக்குள்ள ஒரு கவலைகளை ஏற்படுத்தும். ஆனால் அதிலே நின்றக்கூடாது, அந்த கவலையிலிருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால தான் மக்களே, சரியான மனப்பக்குவத்தோட ஆண்டவர் அணுகணும் அப்படின்றத இன்னைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களே, நிறைய சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் நாம் சொல்ல முடியாது. முதல்ல கவலையோடு இருக்கிற மனிதன், என்னுடைய பார்வையில் உங்களுக்கு அந்த விசுவாசம் எப்படின்னு தெரியல, கவலையோடு இருக்கிற மனிதன் கடவுளின் மகனாக இருக்க முடியாது. கவலையோடு இருக்கக்கூடிய மனிதன் கடவுளின் மகனாக இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்களுக்கு பணிமுறை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நீ நினச்சிட்டு, கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மனசு பூரா கவலையை சுமந்துக்கிட்டு கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் கவலைக்குத்தான் பிள்ளையாக இருக்க முடியுமே ஒழிய கடவுளுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், யாரும் ரெண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்யவே முடியாது. பிரச்சனையோடு இருக்கிறியா கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும், கவலையோடு இருக்கிறீங்களா கடவுளுடைய பிள்ளையாக நம்ம இருக்க முடியாது. ஆனால் இந்த ஜூன் மாதம் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக இந்த மாதத்தில் வந்து நம்ம நிறைய பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்போம். ரெண்டாவது, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கிறதுக்கு அங்கங்கே சிபாரிசுக்கெல்லாம் போய் அலையக்கூடிய ஒரு சூழல். இப்போ கல்வி திட்டங்கள்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ கல்வி ஆண்டினுடைய தொடக்க நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வந்திருக்குது. இதெல்லாம் யாருடைய பிரச்சனை? கொரோனா வந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள், அரசாங்கத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்குது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம கவலையாக மாற்றிடக்கூடாது. யூ ஷுட் நாட் கன்வெர்ட் இன் டு ஒரி. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே இருக்கிற தூக்கி நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாது, கவலையாக மாற்றிடக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் நிறைய சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நம்ம பல நேரங்களில் கோயிலில் போய் கடவுள்கிட்ட புலம்பி அழுது, ஆண்டவர் எனக்கு இது இல்லை, ஆண்டவரே எனக்கு இது நடக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது, உடலுக்கு எதை உடுத்துவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்கிறார். என்னத்தை சாப்பிட்றது, எங்கே தங்குறது, இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, கஷ்டப்பட்டு கடன்பட்டு அல்லது லோன் போட்டு அல்லது சேர்த்து வச்சுருந்த காசை வச்சு நாம் இருக்கிறதுக்கு ஒரு அழகான வீடை கட்டி உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற அந்த வீட்டில் எத்தனை பேர் உண்மையிலே நிம்மதியாக தூங்குகிறோம்? நிறைய பேருக்கு நிம்மதியாக தூங்க முடியலைங்க. இந்த வீட்டை கட்டியாச்சு, இந்த லோனை கட்டிடலாமா, லோன் வாங்கி தான் வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த லோனை கட்டுறதுக்கான திராணி இருக்குன்னு தெரிஞ்சு தானே நம்ம வீட்டை கட்டுறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே வேறு ஒரு பிரச்சனை வந்துருமோ, இது எப்படி கட்டின காசை நான் கட்டிடுவேனா அப்படின்னு நம்ம தேவையில்லாத கற்பனை கோட்டை கட்டுறோம் பார்த்தீங்களா. நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைங்க. ஆனால் இந்த பக்கம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் அடிப்பீங்க இல்லையா, நீங்கள் இதில் இப்படி கூட இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் பல லட்சங்கள் கோடி கணக்கில் போட்டு நீங்கள் கல்யாணம் நடத்துவீங்க, கடனை வாங்கி 100 ரூபாய் நகர்னா இன்றைக்கி சாதாரணமாக போடுறாங்க. இன்றைக்கி வந்து செட்டிநாடு சாப்பாடுலாம் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போடுறாங்க. முந்தின நாள் நைட்டு சாப்பாடு, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு போட்டு எல்லாரையும் பத்திரமா அனுப்பி வைக்கிறவர் அவ்வளோ செலவு பண்ணி செய்வாங்க இல்லையா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க, ஃப்ளெக்ஸ்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பாவோ, கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு மாப்பிள்ளையோ அவ்வளோ பெரிய வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறாங்களோ இல்லையோ, அவன் கல்யாணத்துக்கு அடிச்சு போட்டு கிழிச்சு போகிற ஃப்ளெக்ஸை கொண்டு போய் வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த ஃப்ளெக்ஸுக்குள்ளே தூங்குறான் பார்த்தீங்களா, குடும்பம் நடத்துகிறான் பார்த்தீங்களா, நிம்மதியாக நடத்துகிறாங்க, நிம்மதியாக நடக்கிறான். அவனுக்கு வீடு இல்லைன்றது பிரச்சனை, அவனுக்கு வீடு இல்லை அப்படின்றது பிரச்சனை. நமக்கு வாங்கின கடனை கட்டிடலாமா, இன்னும் ஒருபடி போனால் அப்பேற்பட்ட ஒரு கல்யாணம் நடத்துகிறவன் நைட்டு தூங்குற போது நாம் எழுதின முயற்சி எழுதியிருக்கானா அல்லது அதோட குறைச்சி எழுதியிருக்கானா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து கவலைப்படுறோம் பார்த்தீங்களா. இதுதாங்க அவனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். இல்லாதவன் பிரச்சனையோடு இருக்கிற பொழுது இறைவன் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். இருக்கிற நாம் கவலைப்படுகிற பொழுது இருக்கிற சந்தோஷத்தையும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிடுறார். அதான் சொல்கிறார், எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவதென்று கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிர் முக்கியம். அது அந்த உடையை விட உடல் உயர்ந்தவை அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு நமக்கு சொல்கிறார். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கத்து விட்டு பேல பாடுறா, அந்த அடுத்த விட்டு பேல பாரு, அவள் வீட்டில் பாரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதே போல் ஆண்டவர் சொல்ற, வானத்து பறவைகளை பாருங்கள், வானத்து பறவை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முலம் கூட்ட முடியும்? இந்த இறை வார்த்தைக்கெல்லாம் மக்களை உண்மையிலே பிரசங்கம் வைக்கக்கூடாது. இது ஆல்ரெடி பிரசங்கம் தான். இதை ஏசாண்டவர் சொல்கிறது வந்து இப்போ யோவான் செய்தியிலேருந்து நம்ம வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நானும் தந்தையும் ஒன்றே, என்னை காணுகிறவர் தந்தையை காணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள்லாம் வரும். அதுக்கு நமக்கு விளக்கங்கள் தேவைப்படும். பட் இந்த மத்தைய நற்செய்திலாம் பார்த்தீங்கன்னா பிளெண்டாக ஜீசஸ் சொல்லுவார். இது ஏழைகளுக்கான, எளிய மக்களுக்கான ஒரு நற்செய்தி அப்படின்றதுனால அப்படி தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வானத்து பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? அப்போ அப்படி இங்கே கவலைப்படுறதுனால யார் உங்களில் ஒரு முறை உயரத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? ஒரு சில பேருக்கு அந்த சின்ன வயசுலேயே முடி நரைக்கும் பார்த்துருக்குறீங்களா? எனக்கெல்லாம் நரைக்கலை. ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சுருக்கார் நமக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நரைக்கும். நானே என்னுடைய வயது ஒத்த நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்களுக்கு வந்து முடி நரைக்கும் பார்த்துக்கோ, நாலு முடி அஞ்சு முடி அங்கே தெரிஞ்ச உடனே ஐயோ நரைச்சிருச்சே நரைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு முடி வெட்டிட்டு வந்துட்டு முடி வெட்டிட்டு வந்தவொடனே நல்லா பழிச்சுன்னு தெரியும் இல்லையா, என்ன தைக்கும் போது ஐயோ நரைச்சிருச்சே நரைச்சிச்சு நினப்பான் பாருங்க. இந்த தடவை முடி வெட்டும் போது எட்டு முடியாக இருக்குது, அடுத்தோட எண்பது முடியாக மாறிடும். இது நமக்கே தெரியாது பார்த்துக்கோங்க. முடி நரைச்சது பிரச்சனை, எட்டு முடி வந்தது பிரச்சனை, எண்பது முடியாக மாற்றது கவலை. இவ்வளோதான். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா எட்டு முடி நரைக்கிறது வந்து பிரச்சனை, ஏதோ உடம்புல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில குறைபாடுகளால் முடி நரைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எட்டு முடி நரைச்சு போச்சு, எனக்கு எட்டு முடி நரைச்சு போச்சு, எட்டு முடி நரைச்சு போச்சுன்னு இருக்கிறவன்னா சொல்லி சொல்லி கண்ணாடியை பார்க்குற நேரம் நான் கவலைப்பட்டு அந்த எட்டை எண்பதாக மாத்திரம் தியா அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால உன் உயரத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அது நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுறீங்க? அடுத்து இப்போயாவது பறவைகளை பற்றி சொன்னார், இப்போ அடுத்து இன்னும் ஒருபடி கீழே போயிட்டார். காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என்று கவனியுங்கள், அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை. அன்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ ஒரு ஒரு செடி இருக்குது, ஒரு பூ பார்க்குறீங்க, இந்த நம்ம உங்கள் ஆல்டரில் பாருங்கள், எத்தனை மலர்கள் இருக்கிறது இல்லையா? இந்த மலர்லாம் பார்க்கும்போது அதில் லீலி மலர் போல் ஒரு பூ இருக்குது, வெள்ளை கலராக ஒரு பூ இருக்குது, அது வெண்மை நிறத்தில் இருக்குது. அது என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை, நாம் என்னைக்கிறா ரோஸாக மாறுறது அது யோசிக்காது. என்னுடைய இருத்தல், என்னுடைய படைப்பின் நோக்கம், இறைவன் எனக்கு கொடுத்த அந்த நிலையில் இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த வெண்மை நிறத்தில் அது இருக்குது. ஏழை பச்சையாக இருக்குது, ஏன் நான் பச்சை பச்சைன்னு இருக்கிறேன், நானும் வெள்ளவெல்லே ஆகலான்னு இலைகளாக வரையும் யோசிக்கிறது இல்லையா? ஆண்டவர் அழகாக அணி செய்து வைத்திருக்கிறார். அந்த அழகை நாம் பார்த்து ரசிக்கிறோம். கடவுள் ஒரு மல்லிகைப்பூவை வெள்ளையாக படைச்சது, ரோஸ் பூ ரோஸ் கலராக படைச்சது, ரோஸ் கலர் கரெக்டாக தெரியல, அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். துளுக்கு மல்லிப்பூ மஞ்சள் கலராக இருக்குது, அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம், ஏன்னா அது கடவுளுடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் மாத்திரம் இருக்கிற நிலையிலேருந்து வேறு நிலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? பிரச்சனையும் கவலையும் அந்த இடத்துல தாங்க ஆரம்பிக்குது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தாவரங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, செடி கொடிகள்லாம் பார்க்குற இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன அழகான உடையை நான் கொடுத்துருக்குறேன், அது போட்டிருக்க உடை யாரு கூட கிடைக்கல. நீங்கள்லாம் யாரை மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஒரு அரசை நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் நீங்கள் விரும்பிய அந்த எருசலேம் மாலியத்தை கட்டிய அந்த சாலமோனு கூட கிடைக்கலங்க, அது கிடச்சிச்சு. அதே போல் நான் உங்களை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பிக்கை குன்றியவர்களை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வளவு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமாக செய்வார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மீண்டுமாக சொல்கிறாரு, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். நிறைய இடங்களில் இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நம்ம பார்க்குறேன் இல்லையா. நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன், இதை கேட்டதுக்கப்புறம் உங்களோட மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்துட்டு அந்த மக்கள் வருகிற நாட்களில் திருப்பாடல் 137 ஏழாவது வசனம் வந்து அந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டு தான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுகின்ற நேரமாய் அமைந்ததே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசையா அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த புலம்பல் அடிப்படையில் புலம்பிகிட்டு இருக்கும் போது ஏசையா வந்து அவருக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார், பால் குடிக்கும் தன்மகவை தாய்மறப்பாலோ, கருத்தாங்கினவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாலோ, இவர்கள் மறந்துடணும், நான் உங்களை ஒருபோது மறக்க மாட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்லும் போதை கேட்கும் போதே. அப்போது என்ன அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது, பிரச்சனை வரும் போது நம்ம எப்படி நம்ம வந்து திடமாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான். கவலை வரும் போது நீங்கள் தப்பவே முடியாது, கவலைகள் நாமளாக நமக்கு உருவாக்கிக்கிறது. அப்போ இப்படி கேட்கலாம் பாருங்களேன், எப்போ கவலை வரும், எங்கே உங்கள் நம்பிக்கை முடிகிறதோ அங்கு கவலை வரும். அப்போ நீ என்ன சொல்லணும், அது தொடக்கத்தில் சொன்னதே தான், யாரும் ரெண்டு பேருக்கு பணி செய்ய முடியாது. ஒன்று நீ செல்வத்துக்கு பணி செய், இல்லைனா கடவுளுக்கு பணி செய்ய சொல்கிறது போல தான். நீ கவலைக்கு உரியவனா மனுஷனாக இருக்கிறேன்னா நம்பிக்கை அந்த இடத்துல அடிபட்டு போச்சு. நம்பிக்கையும் கவலையும் ஒரே இடத்துல ஒரே உரைக்குள்ளே ரெண்டு கத்தி வைக்கவே முடியாதுங்க. அந்த ஒரு சூழலில் தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போது நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். பவுலடியார் ஒன்று கொரிந்தியர் 4:1-5 அஞ்சு வரை அந்த பகுதியில் வாசிங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்வார், மற்றவர்கள் தீர்ப்பளித்தாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். இன்றைக்கி ஒரு சில கவலைகளுக்கான காரணங்கள் சொல்கிறேன் பாருங்களேன், அடுத்தவ நம்மளை பற்றி இது சொன்னாங்க அது சொன்னாங்க சொல்லி நம்ம கவலைப்படுறோம் இல்லையா. இன்றைக்கி பவுலடியார எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம கோட் பண்ணிக்கிறோம்ல, ஆனால் அந்த பவுலடியார் சொல்கிறார், என்னை குறித்து எவன் எந்த தீர்ப்பளித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், பிகாஸ் ஐ நோ ஹூ ஐ ஆம், எனக்கு தெரியும், என்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் நான் யார் அப்படின்றத வெளிப்படுத்தினார். இணைச்சாட்ட நூல் 3:31-6 பாருங்களேன், வலிமை பெறு அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் செல்பவர், அவரை அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏசாயா புத்தகம் 46:4 நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்றார். நரைக்கிற வயசு வர வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், உன்னை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நரைக்கிற வயசு வர உனக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உன்னை உருவாக்கிய ஆண்டவர் உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தாங்கிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நரைக்கிற வர கவலையாக இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய கணக்கில் வரும், கடவுளுடைய கணக்கில் வராது. திருப்பாடல் 46:1 இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்களேன், கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன், இன்றைக்கி நான் இதைத்தான் நான் ரொம்ப ஆழமாக நானும் யோசித்தேன். எனக்குள்ளேயே பல நேரங்களில் நானும் இந்த பிரச்சனை அப்படின்ற நிலையிலேருந்து கவலைக்கு ஒரு சில காரியங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்படி இன்றைக்கி வந்து கூகுளில் வந்து நம்ம பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நிறைய காரியங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கவலையில் கொண்டு போய் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இது இன்றைக்கி சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அப்படின்றத ஆண்டவர் இன்றைக்கி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஒரு சின்ன நிகழ்வு நான் படித்தேன், அதை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் இப்படி தான் கடவுள்கிட்ட போய் ரொம்ப நேரம் வேண்டிக்கிட்டே இருந்தானான். அவள் வேண்டிட்டு அவனை ஒரு முடிவு எடுத்தான், சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கடவுளாக கொடுத்த வெளிப்பாடு நினச்சிட்டு அவனை கோயிலை விட்டு வெளில வரான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, பாருங்க எனக்கு வந்து நிறையா கவலை இருக்குது, எனக்காக கவலைப்படுறவங்களுக்கு 1,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னானா. எனக்கு பிரச்சனை, எனக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் கவலைப்படணும், அப்படி கவலைப்படுறவங்களுக்கு நான் 5,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே ஒருத்தர் வந்து, ஐயா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னா, என்ன வேலைக்கு அப்படின்னு, நீங்கள் வரல இருங்க, உங்களுக்காண்டி நாங்கள் உங்கள் கவலைக்கு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். ஆ சரி சந்தோஷம், எவ்வளோ சம்பளம் தருவியே அப்படின்னு, 5,000 சம்பளம் தருவேன் அப்படின்னு சொன்னாரா. இல்லை நீங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீ, என்னை வேலைக்கு வேறு சேர்த்துட்டிய, கவலைப்படுறதுக்கு 5,000 சம்பளம் தருறிய, எப்படி நீங்கள் சம்பளம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உனக்கு எப்படி சம்பளம் தர்றதுனால முத கவலை, இதுக்கு முதல்ல கவலைப்பட ஆரம்பி அப்படின்னு அவர் சொன்னாராம். இதார்த்தத்தில் காமெடியாக ஒரு நமக்கு நகைச்சுவை எடுத்துக்கிட்டாலும் கூட யாரும் யாருக்காகவும் நினைச்ச முடியாது, கவலைப்படவே முடியாது. அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி இவங்களெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து கவலையாக மாற்றுறவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலி ப்ரே ஃபார் தம், இன்றைக்கி அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஜெபிக்க வேணாம், பிரச்சனையை கவலையாக மாற்றி இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையை கண்ணீரின் திருச்சபையை மாற்றக்கூடிய அவங்க தான். அப்போ அவங்களுக்கு கடவுள் நல்ல ஒரு ஆவியின் வெளிப்பாடை கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா நமக்காக நாம் இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த வழி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கு மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் இன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பெருமையை முடிவின்றி பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு கொடுத்து சொன்னதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு உருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்களை நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைய பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாள் பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். மேலும் இந்த நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களில் பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைகள், திருமண நாளின் நிறைவை மகிழ்வோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவரும் கனிவோடு உமது பேரிறக்கத்தின் வழியாய் அவற்றை பெற்றுக்கொள்ள செய்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் குகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள தாழ்மையோடு வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமையனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
வல்லமையும்
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னிறேன். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
உலகம் தர முடியாத அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான ஆண்டவர். கவலை கொள்ளாதீர்கள் என்கிற வார்த்தை இந்த நாளில் அழுத்தம் துருத்தமாய் ஆணித்தரமாய் சொன்ன, ஆணிகளுக்குள் தன் உயிரை கொடுத்து மீட்பை தந்த மெய்யான தேவன் இதோ இந்த நற்கருணையில் வாழுகிறார். இப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான்